நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 22-24 வசனங்கள். நான் அதை உங்களுக்காக வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். கவனமாக அந்த வசனத்தை கேளுங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கு இயேசு ஒரு அற்புதமான காரியம் சொல்றார். இந்த இடத்துல நல்லா கவனித்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் முக்கியமா சொல்றார். என்னதுன்னா விசுவாசம். விசுவாசம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இப்ப சுகத்துக்காக நம்ம கேட்க போறோம், விடுதலைக்காக ஜெபிக்க போறோம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன இதுல சுகம் வேணும், எதுவா இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்படிதான் சொல்ற. நம்ம ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும் அப்படின்றத இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பெத்தானியான்ற கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு போறாங்க. ஆண்டவர் எருசலேமில் போயிட்டு மறுபடியும் பெத்தானியாவுக்கு திரும்பி வருகிறார். ஒரு நாள் அந்த கிராமத்திலிருந்து அவர் போகும்போது வழியில இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அது மலைப்பகுதி, மலையில ஏறணும் அந்த மாதிரி பகுதி தான் எருசலேம் பட்டணம் இருக்கிற பகுதி. பெத்தானியாவும் ஒரு மலை, ஒலிவ மலை இருந்தே ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ ரொம்ப தூரம் நடக்கணும், மலையில் ஏறி இறங்கன்னா களைப்பாகிவிடும். இயேசுக்கு பசி உண்டாயிற்று. ஏன்னா நம்மை போல சாதாரண மனிதனாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் உலாவினார். முழு மனிதனாய் மாறி நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால தான் ரட்சிப்பு. அவர் தேவன். அங்கே ஒரு அத்தி மரம் இருந்தது, அத்தி பழம் அதில் இருக்குமே சொல்லி இயேசு போய் தேடி பார்க்கிறார். அத்தி பழம் இல்லை, இலைகள் இருக்கிறது, பழம் இல்லை. பொதுவாக அத்தி மரத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் முதல்ல பூ தோன்றும், அப்புறம் கனி தோன்றும், காய் தோன்றும், அப்புறம் இலை உருவாகி அது பாதிக்கப்படாதபடி அந்த காயை அது மூடி மறைத்து கொள்ளும். அப்போ அது பழமாய் மாறும். அத்தியினுடைய சிறப்பு அதுதான். அப்ப இலை இருந்தா பழம் இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் இயேசு போய் அதுல பழத்தை தேடுகிறார். சாப்பிட்டு பசியாறுவதற்கு பழம் தேடினார், பழமே இல்லை. அது ஏமாற்றி கொண்டிருந்த ஒரு மரம். அப்ப ஜனங்க வழி போக்கர்கள் வரும்போதெல்லாம் பசியோடு உள்ளவங்க, ஐயோ இந்த அத்தி மரத்துல நல்ல இலைகள் இருக்கிறத, அப்ப பழம் இருக்குன்னு வந்து வந்து பார்த்து எல்லாம் ஏமாற்றம் அடைந்து போனார்கள். அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த அத்தி மரம் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, இது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சாபத்தை கூறுகிறார். இனிமேல் ஒரு காலத்தில் உடத்திலே பழம் காணப்படுவதில்லை. அத்தி மரத்தை அவர் சபித்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் சபித்தார்? அது ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதனால தான் கவனமா இருக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றுகிறவர்கள் சாபத்துக்குள்ளாகி விடுவார்கள். உங்களை நம்புறவங்களை நீங்க ஏமாத்துனீங்க, பிசினஸ்ல வாழ்க்கையில உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க, உங்களை நம்பி ஒரு காரியத்தை சொன்னவங்க, அவங்களை ஏமாத்தினீங்கன்னா அது சாபமாகிவிடும். இதனால் மற்றவங்களை ஏமாற்றுவது ஒரு பெரிய பாவம். அதனால நம்முடைய வாழ்க்கையில அதுல கவனமா இருக்கணும். நாம் யாரையும் ஏமாற்றுகிறவர்களாக இருக்க கூடாது. நம்மால ஒருத்தர் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிற மாதிரி நடந்து கொள்ள கூடாது. சரி, இப்போ முக்கியம் ஆண்டவர் இதுல என்ன போதிக்கிறார்? அடுத்த நாள் திரும்பி வரும்போது பார்த்தா அத்தி மரம் வேரோட பட்டு போய்விட்டார். அவ்வளவுதான், அந்த மரமே பட்டு காய்ந்து போய்விட்டது. பேதுரு அதை பார்க்கிறார், அவர் நினைவு கூறுகிறார், நேற்றைக்குதான் ஆண்டவர் சபித்தார், ஒரே ராத்திரிக்குள்ளாக தான் திமரம் முற்றிலும் பட்டு போய்விட்டது என்ற உடனே அதை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த அட்டிமரம் பட்டு போய்விட்டது. அப்போ இயேசு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அதான் முதல் ஆண்டு சொல்றார். இந்த சம்பவத்தின் மூலம் தன்னுடைய சீஷர்களுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல் ஆண்டு சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசியுங்கள். மூன்றாவது சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ண போகிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று விசுவாசத்தை குறித்து அழகான ஒரு போதனை செய்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுகம் வேணும், ஒரு விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், அது எப்படி கிடைக்கும்? அதுக்கு வழிதான் இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்க இதை கவனித்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. 24 வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. நீங்க எதற்காக ஜெபிப்பீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணுமா? நான் வியாதியோடு வந்திருக்கிறேன், ஜெபமணி பார்க்கலாம் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு நான் சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி பெற்றுக் கொள்கிறேன். ஒரு விடுதலை நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்கிறேன். அந்த விசுவாசம் அதான் சொல்லப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை நடக்கணும், கற்பத்துக்கனி உண்டாகணும், எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். நான் பெற்றுக்கொள்ளுவேன், இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்க போகுது, அப்படி விசுவாசிக்கணுமா? அப்படி விசுவாசிக்கும் போது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அன்று இயேசு சொல்ற, நீங்க விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா, பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அவைகள் உங்களுக்கு உண்டாகும். சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், குடும்பத்தில் நன்மை உண்டாகும். என்ன காரியம்? திருமண காரியமா, கடன் பிரச்சனையா, பிசினஸா, வேலையா, என்ன காரியம் ஜெபிக்க போறீங்க? முதல்ல விசுவாசத்தோட, இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போறேன், பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோட. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வேலை வேணும், கடன் பிரச்சனை மாறணும், ஒரு வீடு வேணும், நிலம் வேணும், இது உங்களுக்கு அவசியம். நீங்க உலகத்தில் வாழணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த அவசியமானதை ஆண்டவர் செய்வாராம். அந்த அவசியமானது இல்லை அப்படின்னு சொன்னா கூட, உலகத்திலே இல்லைன்னா கூட அவர் உருவாக்கி தருவாராம். அல்லேலூயா. அத மூல பாஷையில சொல்லியிருக்குது, நீங்க விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா அது பூமியிலே இல்லைன்னா கூட ஆண்டவர் அதை உங்களுக்கு உருவாக்கி தருவார். அல்லேலூயா. அப்ப வேலையே இல்லை, நோ வேகன்சி, கவர்மெண்ட் வேலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்காக ஒரு வேலையை அவர் உருவாக்கி தருவார். நீங்க இடமே இல்லை பிசினஸ் நடத்துறதற்கு, தேடி தேடி பார்த்துட்டோம், இல்லை, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் உருவாக்கி தருவார். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வல்லமை, அது நம்முடைய விசுவாசத்தினாலதான் ஆகும். அப்படி நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும். அதைத்தான் இயேசு சொல்றார், முதலாவது உங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, ரெண்டாவது விசுவாசத்தோடு பேசுங்க, பிரச்சனையோடு பேசுங்க, வியாதியோடு பேசுங்க, இயேசுவின் நாமத்தினாலே போ என்று நீங்க பேசுங்க, இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். மூன்றாவது, நீங்க என்ன வேண்டிக் கொள்வீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியமா, கர்த்தர் நல்ல துணையை கொண்டு வருவார், நடக்கும், விசுவாசிங்க. குழந்தை இல்லையா, இந்த வருஷம் ஆண்டவர் குழந்தை தருவார், கற்பத்துக்கு நீ உண்டாகும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்து. அதான் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது இல்லாத ஒரு குழந்தையை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். அவங்க விசுவாசித்தாங்க, நான் இந்த வருஷம் குழந்தை பெற்றுக்கொள்ளுவோம், என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் வச்சுட்டாங்க. உருவாகாத குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சு எழுதி கொடுத்துட்டாங்க. தேவன் அதை பார்த்தார். அதான் விசுவாசம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாச வைங்க, சந்தேகப்படாம விசுவாசிங்க, பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிங்க, உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் தரப்போகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அப்ப இயேசு சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற அற்புதமான வார்த்தை மார்க் 9:23 ஆண்டு சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசிக்கிறியா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு அற்புதம் செய்யறேன். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும், சுகம் வேணுமா? இந்த வியாதி, இந்த நோய், இந்த கேன்சர், இந்த நோய் வந்துட்டு இது என்னுடைய வாழ்க்கையில இனி சுகமே ஆகாது அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசு சுகமாக்குவார், இப்ப சுகமாக்குவார். குழந்தை இல்லை, குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்களா? இயேசு குழந்தை தருவார். நீங்க சூழ்நிலை பார்க்காதங்க, இயேசுடைய வல்லமை பாருங்க, விசுவாசிங்க, அவரால் கூடும். ஏன்னா உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும், தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்திருக்கிறார். அதனால இப்போ ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க போறேன், உங்களோடு சேர்ந்து நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க போறேன். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இயேசுன்ற பேரை சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே தொடுங்க, இயேசுவே சுகந்தாங்க, இயேசுவே ஆசீர்வதியும் அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க. நாம் ஜெபிக்கலாம், தகப்பனே இயேசுவே, எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்தவரே, எங்களுடைய பாவங்கள் சாபங்களை சிலுவையிலே சுமந்து முடித்தவரே, எங்களை குணமாக்குவதற்காக சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டவரே, இதோமுடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். யார் யார் வியாதிப்பட்டு சுகத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சுகம் உண்டாவதாக, அந்த நோய்கள் விலகுவதாக, அந்த மரணத்தை கொண்டு வரும்படி போராடுகிற போர்லாத மரண வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக, கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில், டியூமர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும், வாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற இருதயத்தில் சுகம் அறட்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுநீரகத்தில் சுகம் அறட்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற நுரையீரலை கல்லீரலில் அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கிற சகோதரிமார்களை தொடும், அவருடைய கர்ப்பத்தில் ஒரு சுகம் உண்டாகவும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தை செல்வம் உண்டாக ஜெபிக்கிறோம். தேவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றீர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக விசுவாசிக்கிறேன். நான் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அவருடைய சரீரங்களை விட்டு அவர்கள் புறப்பட்டு வெளியேறட்டும், பூரண சுகம் விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக. நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் யாவரும் விசுவாசிக்கிறோம். ஜபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், அற்புதத்தை காண போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே கரமுயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், கற்பத்தின் கனியை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உடனே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த நாள்ல இருந்து உங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெபித்த காரியத்துல அற்புத மாற்றத்தை காண்பீங்க. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, சொல்ல தோந்து போகாம விசுவாசத்தை விட்டு விடாம ஜெபித்துக்கிட்டே இருங்க, அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக, ஆமேன்.
கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுநாளலா, ஆராதிப்பேனா 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 ஆயுநாளலா, ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே. ரட்சித்திரே கிருபையா காத்திரே தயவினால், ரட்சித்திரே கிருபையா காத்திரே தயவினால், மீட்டிரே ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டிரே ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே தெய்வீக ஆராதிப்பேனா ஆயுள்நாளெல்லாம், ஆராதிப்பேனா 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 ஆயுள்நாளெல்லாம், ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவா தந்து வைத்திரே. குனிந்து தூக்கினீரேன் பெரியவனாக்கினீரேன், குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்தே போவேனோ, உம்மை மறப்பேனோ மறந்தே போவேனோ. என்ன சொல்லி பாடிடுவேன், ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்நாளெல்லாம், ஆராதிப்பேனா 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 ஆயுள்நாளெல்லாம், ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவா அன்பு வைத்திரே, என்னில் எவ்வளவா அன்பு வைத்திரே.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
சுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும். விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும். நேசரும் வந்தால் அற்புதம்
உன்னுக்குள்ளே இருந்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லாம் இனிமா